நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சாந்தன்.
வணக்கம் அக்கா.
இந்த வாரம் அகதிகள் வாரம். நீங்களும் ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு அகதியாக வந்து இப்போது ஒரு வெற்றிகரமான ஒரு சிறு வணிகராக நீங்கள் திகழ்கிறீர்கள். எனவே உங்களது வெற்றி கதையை எங்களது நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறேன். முதலில் சாந்தன், நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வந்த கதையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட அகிதம் காரணமாக அங்கு இனி இருக்க முடியாது என்ற காரணத்துக்காக நான் ஸ்ரீலங்காவிலிருந்து மலேசியா வந்தோம். மலேசியா வந்த பிறகு மலேசியாவில் நாங்கள் அகதி அந்தஸ்தாவது ஜீவனோடாக பதிஞ்சு அங்கே வேலை வாய்ப்புகள் எல்லாம் மிக கஷ்டம், மற்றது அதுக்குரிய சம்பளங்கிறது மிக குறைவாக இருந்ததுனால அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று இருக்க முடியாது. அங்கிருந்து படகுகளூடாக நாங்கள் ஆஸ்திரேலியா கிறிஸ்துமஸ் தீவை வந்தடைந்தோம். முதல் கப்பலில் ஏறி நாங்கள் 11 பயணம், 280 பேருடன் நாங்கள் மலேசியா காட்டிலிருந்து காட்டுக்கு பக்கத்தில் இருந்த கடலில் இருக்கிறதா ஒழிக்கிட்டு நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது நியர்லி 10 அப்புறம் மோட்டர் பொழுதாகி ரயில் நின்று விட்டது. அதில் இருந்து ஒரு 5 நாங்கள் கடல்ல இருந்த பொழுது இது அந்த நேரம் சரியான காட்டு சூழ்நிலை காரணமாக கணக்க பிரச்சனைகளை சந்திச்சோம். பிறகு மோட்டரை சரி பண்ணி திருப்பி அங்கிருந்து ஒழிக்கிட்டு திருப்பி நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது இன்டர்நேஷனல் போர்டர்ல வச்சு இந்தோனேஷியா நேவி எங்களை கைது செய்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னா அங்கிருந்து கொண்டு போய் 3 எங்களை கடலில் வச்சிருந்தார்கள். 3 பிறகு நாங்கள் உங்களோட வாக்கு என்றது அப்படியே ஒரு இதுமில்லை. அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு ஓகே திருப்பி நாங்கள் உங்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைப்போம் அப்படி என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அவர்கள் செய்யவில்லை. அதே நேரம் அவர்கள் இனி உங்களை வைத்து பராமரிக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் டிட்டேஷன் அனுப்பப்படும் என்ற நேரத்தில் நாங்கள் அங்கிருந்து காரணமாக தப்பியோ திருப்பி நாங்கள் இந்தோனேஷியாவில் உள்ள ஜகார்த்தாவில் இருந்து திருப்பி இன்னொரு படகு மூலமாக 2013 கிறிஸ்துமஸ் தீவை அடைந்தோம். அதுவும் கணக்கு சவால்கள் மத்தியில் தான் வந்து சேர்ந்தோம். 18 பிறகு விசாவுடன் அதாவது PR-உடன் மல்வனில் ஏர்போர்ட்டுக்குடாக டனினோங் என்ற பகுதியில் நன்றி ஹோட்டலில் இருந்தார்கள்.
கிறிஸ்மஸ் தீவில் வைத்து 18 பரிசீலிக்கப்பட்ட பின் நீங்கள் நிரந்தர விசாவோடு மெல்பர்னில் உங்களது வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள். அடுத்த கட்டமாக உங்களது வாழ்க்கை எப்படி நகர்ந்தது? என்னென்ன மாதிரியான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள்?
நாங்கள் எங்களுக்கு வந்த பொழுது எங்கள் ஹோட்டல் ஒன்றில் கொண்டு விட்டார்கள், அதாவது நோவல் பார்க்கில் உள்ள ஹோட்டலில் கொண்டு விட்டார்கள். அதை விட எங்களுக்கு ஒரு $100 கிஃப்ட் கார்ட் தந்தார்கள். இப்ப எங்களுக்கு இங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் கேஸ் ஒர்க்கர் என்று எங்களுக்கு நியமிக்கப்பட்டது. அவ வேலைகளை தாண்டி எனக்கு பர்சனல் ரீதியாக என உதவிகள் செய்தவரார். மெடிக்கல் சம்பந்தமாகவும் வீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக வாடகை வீடுகளை எடுத்துக் கொள்வதற்காகவும் நிறைய உதவிகளை எனக்கு செய்து வைத்தார். அதுக்கப்புறம் நாங்கள் 2-3 சென்ட்ரலிங்கோட இருக்க வேண்டிய வந்தது. அதுக்கப்புறம் முதலாவது தொழில் எனக்கு கிளீனிங், குறைந்த சம்பளத்தில் நாங்கள் வேலை செய்தோம். லீவ் என்றது மிகவும் குறைவாக இருந்தது. 7 நாங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டணத்துக்கு செல்லப்பட்டோம். ஆனால் வேலை செய்தாலும் எங்களுக்குரிய ஊதியம் மிக குறைவாகவே இருந்தது. அதை விட மிகவும் சவாலாக இருந்தது மொழி. உள்ளதை சொல்ல போனால் என்னுடைய அப்பா ஆங்கிலாதீர், பட் நமக்கு ஆங்கிலம் என்பதை வராது. ஆரம்ப காலங்களில் ஆங்கில அறிவு என்றது மிகவும் சவால்களை சந்தித்து என்று சொன்னால் வேர்க்கு போனால் மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த ஆங்கிலத்தை மென்மேலும் வளர்த்து கொண்டேன். அதுக்கப்புறம் 2012 December இந்தியா சென்று நான் எனது கல்யாணம் செய்து 2013 6 எனது மனைவி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தார். அதுக்கு பிறகு 2 சேர்ந்து கிளீனிங்கே ஃபுல் டைமாக 2 செய்து வந்ததால் எங்களுக்கு ஊதியம் என்றது பரவாயில்லாமல் அமைந்தது. 2013 காலப்பகுதியில் எனக்கு இப்போ அதாவது சப்கான்ட்ராக்டாக இன்னொரு இடத்தையும் எனக்கு 6 வூல்வர்த் சப்கான்ட்ராக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன போல் படகு மூலம் வந்த இங்கே இருக்கிற அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குற சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. வூல்வர்த்ன்றது மிக கடினமான வேலை, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்கள் வரும். 2016 எங்களுடைய கண்ட்ராக்ட் சேஞ்ச் ஆகி நான் எல்லா கண்ட்ராக்டும் லஸ்ட் ஆகி ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்வதென்று தெரியாமல் இதென்ற பொழுது தான் சொப்பி சென்ற ஒன்றில் கிளீனிங் வேலை செய்து கொண்டிருந்தேன், அதுவும் சப்கான்ட்ராக்டராக. அந்த நேரம் எனக்கு ஒரு மிக ஒரு அரிய சந்தர்ப்பம் வந்தது. அதை நான் ஒன் கான்ட்ராக்டாக எடுக்கிறோம். சங்கத்தொம்பன். ஸோ அதற்கூடாக நான் அந்த கொன்ட்ராக்டை எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்து கொண்டேன். ஆங்கில அறிவையும் வளர்த்து கொன்ட்ராக்டில் எடுத்து கூடுதலாக இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் சிங்களவர்கள் என்று எனக்கு வேலை செய்தார்கள். ஸோ இதை மட்டும் நின்று விடாமல் நான் என்னென்று சொன்னால் கிளீனிங்கை பொறுத்த மட்டையில் கொஞ்சம் காம்படிஷன் கூடதாக இருந்தது. அதோட மிகவும் கஷ்டமாக இருந்த கண்ட்ராக்டுகள் எல்லாம் எடுத்துட்டல நான் வேறு ஒன்று இதன் ஒன்று மனசுள்ளதற்காக செக்யூரிட்டியை தேர்வு செய்தேன். நாங்கள் ஒரு கம்பெனி வைத்திருக்கணும் சொன்னால் அதுக்கு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட் 3 அதோட டிப்ளமா முடித்திருக்கணும். அது நியர்லி எங்களுக்கு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு செக்யூரிட்டி டிப்ளமா முடிக்கிறதுக்கு.
சரி, அந்த செக்யூரிட்டி கோர்ஸை படித்து அது சம்பந்தமான நிறுவனத்தையும் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தியும் வருகிறீர்கள். வணிக ரீதியில் நீங்கள் அடைந்திருக்கின்ற வெற்றி அல்லது உங்களது வணிக ரீதியிலான வாழ்க்கை பயணம் இப்போது எந்த கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
ஓகே, என்ன பொறுத்தமரில் எனது ஒரு கம்பெனிக்கு 2 சோல் ட்ரைடர் இருக்கிறது. அதாவது ஒன்று எஸ்கேஎஸ் கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது எஸ்கேஎஸ் செக்யூரிட்டி. ஸோ கிளீனிங்கை பொறுத்த மட்டும் முன்பு 14-15 பேர்கள் வேலை செய்தார்கள். இப்பொழுது 5-8 பேர் டிபெண்ட்ஸ், சம்டைம் அதை விட கூட இருக்கும். செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் 6-8 பேர். இப்போ நார்மலாக வீக்கெண்ட் வீல் வந்து சொன்னால் நியர்லி சம்டைம் 15-20 கார்ட்ஸ் கூட வெயிட் பண்ண முடியுது. கிளீனிங்கை பொறுத்த மட்டும் நான் மெயின் கான்ட்ராக்டர். ஸோ நான் டைரக்ட் எம்ப்ளாய், அதாவது டைரக்ட் எம்ப்ளாயிஸ் வேணாக்கு வேலை செய்ய ஷாப்பிங் சென்டர்ஸ், மெடிக்கல் சென்டர்ஸ், கம்யூனிட்டி ஹவுஸ், ஜிம் போன்றவர்கள் அவர்கள் வேலை செய்கிறார்கள். செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் சேம், அதாவது க்ரோ கண்ட்ரோல், அதேமாரி கண்ட்ரோல் ரூம், மற்ற கேஷ் இன் ட்ரான்சிட், ஆர்மி கார்ட் போன்றது இதுகள். மற்றது நார்மலாக நாங்கள் ஷாப்பிங் சென்டர்களில் இருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்களில் இருப்போம். அடுத்தது பார்ட்டிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் செக்யூரிட்டி கூடாக செய்து கொண்டிருக்கின்றோம்.
நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கிற போது செக்யூரிட்டி துறையில் உங்களது பணி மிகவும் சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது இல்லையா? குறிப்பாக இந்த ஆமகார்ட் வேலை என்று சொன்னீர்கள், அதில் நீங்கள் ஆயுதங்களை நீங்கள் கையாள வேண்டியிருக்கிறது. அதே போன்று கேஷ் இன் டிரான்சிட் ஜாப் என்று சொன்னீர்கள், அதில் ஒரு இடத்திலிருந்து பணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்வது. அதே போன்று ஏடிஎம்மிலும் நீங்கள் பணத்தை கொண்டு சென்று நிரப்ப வேண்டியிருக்கும் இல்லையா? இப்படியான பணிகள் எவ்வளவு சவால் நிறைந்ததாக இருக்கிறது, எப்படி சமாளிக்கிறீர்கள்?
மிகவும் சவாலான ஒரு விஷயம் தான். என்ன சொன்னா நாங்க பணத்துடனும் அமைச்சர்கள் இருக்கு, அதாவது மிகவும் டேஞ்சரஸ். அதாவது நாங்கள் லோவுக்கு கீழே கட்டுப்பட்டிருக்கிறோம், அதே நேரம் எங்களோட பாதுகாப்பையும் பார்க்கிறோம், அதே நேரம் காசு அதாவது பணத்து கூட அடியில் பண்றதால அதையும் நாங்கள் மிகவும் போக்கஸா இருக்கிறோம். ஸோ இது ஒன்லி பர்பஸ் ஒன்லி செக்யூரிட்டி கூடாக மட்டும்தான் நாங்கள் அந்த ஆம்கார்ட் வேலையில செய்து விட்டு வருகிறோம். விக்டோரியா போலீஸ்கள் தான் அவர்களால் அந்த உரிமத்தை கொடுக்க வேணும் எங்களுக்கு கம்பெனிக்கு. ஸோ நாங்கள் அதுக்கு குவாலிஃபைட் பண்ணி இருக்கணும், நாங்கள் அதுக்குரிய பயிற்சி எடுத்திருக்கணும், சட்ட ரீதியான இதுகளையும் சரியான முறையில் கையாள வேண்டும். அதுக்குரிய நார்மலாக ஒவ்வொரு புக்குகள், அதாவது எல்லாத்துக்குரிய புக்கும் சரியான முறையில் இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அந்த உரிமத்தை விளக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம். எவ்ரி 12 மந்த் நான் உட்பட எனக்கு கீழே வேலை செய்வர்கள் ரீக்வாலிஃபிகேஷன் எவ்ரி 12 மந்த் அவர்கள் செய்திருக்கணும். அதுக்குரிய சான்றிதழை அவர்கள் எங்களுக்கும் விக்டோரியா போலீஸுக்கும் அவர்கள் அனுப்பணும். அதை அனுப்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஆய்ந்திருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் கருதப்படும். ஏனென்று சொன்னால் மிகவும் இது மிகவும் ஆபத்தானதும் மிகவும் சட்ட ரீதியாக செயற்படுவதால் அவர்கள் எப்பொழுதும் இதை கடினமாகத்தான் பார்ப்பார்கள் விக்டோரியா போலீஸ். ஸோ நாங்கள் அதுக்கு மிகவும் எங்களை தயார்படுத்தியும் கம்பெனி டிரெக்டர் என்ற ரீதியிலும் நானும் வேலை செய்வதால் 12 மாதங்களுக்கு ஒரு முறை நாங்கள் ரீக்வாலிஃபிகேஷன் செய்து நாங்கள் எங்களோட தகுதியானவர்கள், அதாவது ஏடிஎம் ஜப்பாக இருந்தாலும் சரி மாமக்காரன் என்றாலும் சரி அவருக்கு தகுதியானவர்கள் வேலைக்கு, இல்லைன்னு சொன்னால் அவர்கள் ஆயுதம் தரிப்பதற்குரிய உரிமத்தை இழப்பார்கள்.
சரி சாந்தன், இந்த செக்யூரிட்டி துறையில் நீங்கள் இருக்கிறபடியால் நிறைய சம்பவங்களை எதிர்கொண்டிருப்பீர்கள். குறிப்பாக என்னென்ன சம்பவங்களை நீங்கள் அதிகம் சந்திப்பீர்கள், அதே போன்று அப்படியானவர்களை நீங்கள் எவ்வாறு கையாளுவீர்கள், அந்த நடைமுறையை பற்றி சொல்லுங்கள்.
அது என்னென்னு சொன்னா இப்ப நார்மலாக ஷாப்பிங் சென்டர் எடுத்துக்கொண்டா ரோபரி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் எங்களை பொறுத்த மட்டும் சொல்லலாம். என்னன்னு சொன்னா ப்ராப்பர்ட்டியை பாதுகாப்பு ரீதியாக நாங்கள் அவைகளுக்கு சான்ஸ் கொடுக்கலாமே. உதாரணமாக ஆயுதம் வச்சிருந்தாலும் கத்தி வச்சிருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியும்னு சொன்னா நாங்கள் அவர்களை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வேறு மட்டும் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது, அதை நாங்கள் சிட்டிசன் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக போலீஸ் நாங்கள் அவரேஸ் பண்ணியும் இல்லாட்டி அவரை கஸ்டடியில் எடுத்து காவல்துறையினர் மட்டும் அவர்களை வைத்திருந்த, அதுக்கு பிறகு காவல்துறை அவர்களுக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்த பிறகு அவர்கள் போட்டு கூடாது, அவருக்குரிய தண்டனையும் வாங்கி கொடுப்பார்கள்.
நிறைவாக சாந்தன், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இது அகதிகள் வாரம். உங்களைப் போலவே இன்னும் பல இளைஞர்களும் இங்கே ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக பாதுகாப்பு தேடி இங்கே குடியேறியிருக்கிறார்கள். உங்களைப் போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ முயற்சியை விடக்கூடாது. இப்போ நாம் என்னன்னு சொன்னால், இவ்வளோ பிரச்சனைகள், நாங்கள் இவ்வளோ சவாலை கடந்துதான் இந்த நாட்டுக்கு வந்த நாங்கள். அப்போ நாங்கள் ஏன் வந்த நாங்கள் என்பதை மறக்காமல் அதை ஃபோக்கஸ் பண்ணி எங்களை முடிந்தளவு நாம் எங்களையும் வளர்த்து கொண்டு முடிந்தளவுக்கு எங்களை நம்பி வரவர்களுக்கும் வேலையில் கொடுத்து அவர்களுக்கும் சரியான ரீதியில் மரியாதை கொடுத்து அவர்களையும் சரியான முறையில் அவருக்குரிய ஊதியங்களையும் கொடுத்தவன் சொன்னால் கண்டிப்பாக சமூகத்தில் நாங்கள் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு பேரையும் பெறலாம். எங்களுக்குரிய நம்பிக்கை நாம் இழக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்லலாம் எங்களால் முடியாதுன்னு சொன்னால், பட் எங்களுக்குரிய திறமையை நாங்கள்லாம் தேடி வளர்த்து கொள்ளவனும். இப்போ நாங்கள் இன்னொரு ஃபேக்டரியில் வேலை செய்கிறதால சொன்னால், இப்போ இப்போத்தைய சுச்சுவேஷனை பொறுத்த மட்டும் ஒரு கணவனும் மனைவியும் கண்டிப்பாக வேலை செய்தால் கூட அவ்வளோத்தையும் பணம் காணாமல் காட்டுறது தான் என்று சொன்னால், அவ்வளவு அதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் கணக்கு சவால்கள் இருக்கும், லாபம் பெற குறைவாக இருக்கும். அப்போ அதுகள் எல்லாத்தையும் நாம் முதல் எதிர்பார்க்காம ஃபோக்கஸ் பண்ணி முடிந்தளவு எங்களை வளர்த்து எங்களையும் வந்து அதே மாதிரி எங்களோட சமூகத்தையும்
மிக்க நன்றி சாந்தன். உங்களது வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமைய வேண்டும், உங்களது வணிகத்தில் நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி அக்கா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.